ಓಂ ನಮೋ ಭಗವತೇ ಶ್ರೀರಮಣಾಯ.
எனது வாழ்க்கையின் மகத்தான சம்பவம். எழுதியவர் டக்ளஸ் எயின்ஸ்லி என்ற கிராண்டவ். பொன்விழா மலரில் வெளிவந்த ஆங்கில கட்டுரையின் தமிழ் வடிவம். எனது பாட்டனார் மகாராஷ்டிர தேசத்தின் கவர்னராக சில வருஷ காலம் வேலை பார்த்ததுண்டு. மகாராஷ்டிர ஜாதியினரிடமும் பொதுவாக இந்திய பரம்பரையிலும் அவருக்கு விசேஷ சிரத்தை உண்டு. அன்னார் எழுதியுள்ள மகாராஷ்டிர தேச சரிதத்தை படித்த பிறகே எனக்கு முதன் முதலாக இந்தியா விஷயத்தில் ருச்சி ஏற்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மதராஸ் கவர்னராக இருந்த எனது தாய்மாமன் என்னை அவ்விடம் வந்து வேண்டிய காலம் வரை தங்கிச் செல்லலாம் என்று எழுதியிருந்தார். இதுவே எனது விருப்பமாகவும் இருந்தது. அதிக சந்தோஷத்துடன் இந்த கடிதத்தை எனது பெற்றோர்களிடம் படித்து காண்பித்தேன். அவர்கள் சிறிது நேரம் கலந்தாலோசித்துவிட்டு இந்தியாவின் சீதோஷ்ண நிலையை முகாந்திரமாக சொல்லி அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இதை கேட்டு வியப்படைந்தேன். இந்தியாவை பற்றிய எனது விசித்திரமான மனோநிலை எப்படி இருந்தது என்பதை விளக்கும் பொருட்டே இவ்விஷயங்களை எல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன். 18 வயதாய் இருக்கையில் உலகாயுத கொள்கை உடையவர்களும் ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் சீடர்களும் வழக்கம் போல் என்னை சூழ்ந்திருந்தார்கள். எனது மனமோ வேறு ஏதோ ஒன்றை நாடி நின்றது. நாடிய பொருளொன்று உண்டென்பதை நன்கு உணர்ந்திருந்தேன். ஆனால் எனது ஆக்ஸ்போர்ட் படிப்பின் காரணமாக அப்பொருள் எங்குள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. ஈடனில் 4 வருஷ காலம் படித்த காலத்திலும் ஆக்ஸ்போர்டில் உயர்தர கல்வி பயின்று வாழ்நாளை வீண் நாளாக்கிய காலத்தும் குறுகிய மனப்பான்மையுடைய இளைஞர்களுடனேயே சகவாசம் செய்ய நேரிட்டது. விளையாட்டுத்தனமாக சுற்றித் திருவதும் கடைசியில் பட்டம் பெறுவதையும் தவிர வேறென்ன செய்து விடுகிறோம்? ஆக்ஸ்போர்ட் படிப்பு ஆரம்பமான காலத்திலேயே பொங்கி ததும்பி நின்ற எனது உள்ள கிளர்ச்சிகளை கவிதா ரூபமாக வெளியிட்டு பல புத்தகங்களை வெளியிட்டேன். சஞ்சிகைகளுக்கும் கவிதை எழுதி சமூக வாழ்விலும் வெகுவாக பங்கெடுத்து வந்தேன். தீப்பந்தத்தை தலை கீழாய் பிடிக்கணும், சுவாலை மேல் நோக்கியே எழும், பேரும் புகழுமற்ற சாதாரண மனிதனும் மூலமாம் உயர்நிலையையே நாடுவான், ஞானக்கணல் அவனிடமும் உளதன்றோ. பல வருடங்கள் சென்ற பின் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எனது உண்மை நாட்டத்தை பற்றியும் முடிவில் எங்கே எப்படி தத்துவத்தை நாடி உணர்ந்தேன் என்பதையும் எடுத்து சொல்லும் போது இவ்விஷயத்தை பிரஸ்தாபிப்பது பொருத்தமாயிருக்கும். நேபிள்ஸ் நகரத்தில் உள்ள சங்கம் ஒன்றில் நான் அங்கத்தினனாக இருக்கையில் பெனிடெட்டோ குரோச்சி என்ற அறிஞரது நூல்களின் பரிச்சயம் ஏற்பட்டது. அனுபவத்திற்கு ஒத்ததும் தர்க்க ரீதியுமான அவரது கலை ஆராய்ச்சி முடிவுகளில் என் மனம் ஈடுபட்டது. இவ்வறிஞரிடம் நானே நேரில் சென்று அவரை பேட்டி கண்டேன். அத்தியாத்ம சாதனை விஷயத்தில் எனது கருத்துக்கள் அவரது கருத்துக்களை போன்றவையே என்பதை தெரிவித்தேன். சில வாரங்களுக்குள்ளாகவே அவரது கலை ஆராய்ச்சி, தத்துவ விளக்கம் ஆகிய இலக்கியங்களில் அவருடன் நானும் ஒத்துழைத்தேன். அவரது கூட்டுணர்வு அறிவு திறனை ஆசிரியத்திருந்த போதிலும் எனது அத்தியாத்ம தாகத்தை அதிகரிக்க செய்தது. இவ்விதமான மனோநிலையில் இருக்கும்போது உலகு உயிர்களை பற்றி உண்மையான முடிவை காண பேராவல் கொண்டிருக்கையில் அருணாச்சல ஞானியாம் ஸ்ரீ ரமண மகரிஷிகளை பற்றி பால் பிரண்டன் என்பவர் மூலம் கேள்விப்பட்டேன். முடிவாக மகரிஷிகளிடம் போய் சேர்ந்து எனது வாழ்க்கையின் மகத்தான அனுபவத்தை பெற்றேன். முதன் முதலில் எனது பார்வை ஸ்ரீ மகரிஷிகளின் மேல் விழுந்தபோது என்ன நேர்ந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை நோக்கிய உடனே ஸ்ரீ பகவான் தேஜோமூர்த்தி என்பதையும் சத்தியஸ்வரூபி என்பதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உணர்ந்து கொண்டேன். பல ஆண்டுகளாக என் மனதில் சேர்ந்திருந்த சந்தேக விபரீதங்கள் அனைத்தும் அவரை கண்டதும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து ஒழிந்தன. என்னிடம் ஏற்பட்ட எதிர்பாராத மாறுதலை வார்த்தைகளால் வர்ணிப்பது இயலாத காரியம். மகரிஷிகளின் சந்நிதியில் நான் சிறிது நேரமே அமர்ந்திருந்தாலும் நான் சென்ற ஒவ்வொரு சமயமும் எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாய் விளங்கியது. மனதிற்கும் தேகத்திற்கும் யாது நேரிடனும் என்றும் அழியாத கட்டுக்கோப்பு ஒன்றை என்னுள் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நரசிம்மசுவாமி எழுதிய சரிதத்தை படித்து அரிய பெரிய விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்ரீ பகவானது பெருமையை விளக்கும் சில விஷயங்களை மட்டுமே இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவரது செய்கைகளில் அன்பும் கனிவும் அமைதியும் விளங்குகின்றன. தன்னிடம் வரும் அன்பர்களின் திடமற்ற மனோநிலையை உணர்ந்தவராய் அவர்களது மனம் வருந்தாமலும் வெட்கமடையாமலும் இருக்கும்படி அவர் பேசுகிறார். மிருதுவான கனிவுடன் பிறர் குணங்களை நன்கு உணரும் அசாதாரணமான சாமர்த்தியமும் அவரிடம் உள்ளது. அனைவர் உள்ளத்தையும் ஊடுருவி பார்த்து அவர்களுக்கு பூரண நன்மை ஏற்படும் வகையில் தனது அமுத மொழிகளால் அன்பர்களின் உள்ளத்தில் இடம்பெற்று விடுகிறார். ஹம்ஃப்ரீஸ் என்பவர் ஸ்ரீ மகரிஷிகளை தரிசித்தது ஐரோப்பியர்களாகிய நமக்கு மிகவும் ருச்சிகரமான முக்கியமான சம்பவமாகும். இந்த சந்திப்பு பல வருடங்களுக்கு முன் நிகழ்ந்ததாயினும் அவசியமான விஷயங்கள் அனைத்தையும் அவர் எழுத்துக்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவரது முடிவுரை மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாகும். நாம் மகரிஷியின் சந்நிதியில் அமரும் முன் இருக்கும் நிலைக்கும் அமர்ந்த பின் உள்ள நிலைக்கும் உள்ள வித்தியாசம் ஆச்சரியமானது என்று அவர் கூறியுள்ளார். என் அனுபவமும் இதையே ஊர்ஜிதப்படுத்துகிறது. அருணாச்சல பரமஹம்சரை நான் தரிசித்தது எனது வாழ்க்கையின் மகத்தான சம்பவமாகும். இன்னும் காலதாமதம் செய்து கொண்டு தயங்கி நிற்கும் மேநாட்டு அன்பர்கள் சீக்கிரம் இந்தியாவிற்கு பயணமாக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? ரமணாவதார மகிமையை பற்றி பல்லாண்டுகளாக வேண்டிய மட்டும் எடுத்து சொல்லியாய்விட்டது. மேலும் விளம்பரப்படுத்த தேவையில்லை என்று எண்ணுகிறேன்.